சகசிரயுகபர்யந்தம் அஹஹ யத் ப்ரஹ்மணோ விதுஹ ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தம் தேஹோராத்ரவிதோ ஜனாஹ. சப்ததசவயம் ஸ்லோகஹ பகவத்கீதாசு அஷ்டமே அத்யாயே. யம் யம் பாவம் ஸ்மரன் சரீரம் த்யஜதி சஹ தத்பாவபாவிதஸ்வன் தாசு சரீரம் லபதே இத்யுக்தம். யத்யபி யதா கர்ம யதாஸ்ருதம் தஸ்ய சரீர லாபஹ பவிஷ்யதி ததாபி யதி சஹ ஏதாச ரீத்யா சிந்தயதி ததானீம் தஸ்ய மரண காலே ஏதாதிருஷம் ஞானம் பவிஷ்யதி இது உக்தமஸ்தி. தனந்தரம் மரண காலே கதம் சிந்தனீயஹ சஹ இதி ப்ரஸ்னஸ்ய கவிம் புராணம் அனுசாசிதாரம் இத்யாதி உக்தம். அனந்தரம் யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி இத்யாதி ரீத்யா சகுண பிரம்ம தியானம் வா உத நிஷ்குல பிரம்ம தியானம் வா இதி அந்யதரது ஜாதும் சக்யதே இத்யபி உக்தமஸ்தி. ஏதத் சர்வம் உக்த்வா அனந்தரம் அந்தே கத்வா சஹ இத்தம் ஜாதவ்யஹ இத்யுக்த்வா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம ஜாயன் இத்யாதி உக்த்வா சஹ உத்தமம் லோகம் பிராப்னோதி இத்யுக்தம். அனந்தரம் மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் ந ஆப்னுவந்தி இது அந்த உக்தமஸ்தி. பரமாத்மானம் ஏ கச்சந்தி தேசாமேவ புனர்ஜன்ம நாஸ்தி அந்யேஷாம் தாவது புனர்ஜன்ம அவசியம் அஸ்தி இத்யுக்த்வா ஆப்ரம்மபுவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா இத்யுக்தம். தத்ர பிரம்மலோகம் கதானாம் புனராவர்த்தே கதம் பவிஷ்யதி இதி சம்சயா பவதி. தத்ரோக்தமஸ்தி ஏ க்ரமமுக்திபாஜஹ தே பிரம்மலோகம் கத்வா பிரம்மணா உபதிஷ்ட சந்தஹ தே தாவத் பரஸ்ய ஏதாச பிரம்மணஹ முக்தி காலே பிரளய காலே தேபி முக்தி பிராப்னுவந்தி இது க்ரமமுக்தி உக்தா. அன்யேஷாம் தாவத் புனர்ஜன்ம அவசியம் அஸ்தி குதஹ தஸ்மாத் காரணாத் இது சம்சயா பவதி. ததர்த்தமேவ அயம் ஸ்லோகம் ஆரம்பியதே. அத்ர கால பரிச்சேதா வர்த்ததே. அத எத்த பரிச்சேதா தத்ர புனராவர்த்தி ஆவசியதி. பிரம்மலோகஸ்யாபி கால பரிச்சேதோ அஸ்தி தஸ்மாத் தே பிராப்னுவந்தி இது அத்ர நிபாதீயதே. சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹஹ யத் ப்ரஹ்மணோ விதுஹ ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தே அஹோராத்திர விதோ ஜனா. பதினேழாவது ஸ்லோகம் எட்டாம் அத்தியாயத்தில் பகவத்கீதையில் கிம் தத்ரம்ம கிம் அத்யாத்மம் அப்படின்னு சொல்லி பிரம்மம் அப்படின்னா என்ன அதனுடைய அத்தியாத்மம் அதியக்ஞம் அதிதெய்வம் இந்த ஸ்வரூபங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்து கர்மான்னா என்னன்னு சொல்லி இத்தனையும் சொல்லி முடித்த பிறகு பகவானை எப்படி தியானம் பண்ணணும் மரண காலத்தில் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்து அவருடைய தியான பிரகாரம் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அப்படின்னு சகுண வடிவமாகவோ எதக்ஷரம் வேத விதோ வதந்தின்னு நிர்குணமான வடிவமாகவோ அவரை நாம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை அப்பொழுது எப்படி தியானம் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி தியானம் பண்றதுக்கு முன்னால் இப்பொழுதுமே அபியாச யோகத்தை அபியாசம் பண்ணிட்டே இருந்தமே அந்த சமயத்தில் நிச்சயமாக ஞானம் வரும் அப்படின்னு சொன்னார். அபியாசத்தை பண்ணணும்னா எப்படி அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு யோகத்தை சொன்னார். அதற்கு பிறகு மற்ற எந்த ஸ்வரூபமும் அனன்ய சேதஸ்கனாக வேற எந்ததையும் நினைக்காம என்னையே நினைத்து கொண்டிருந்தவளையெல்லாம் சுலபமாக என்ன அடையலாம்ங்கிறதையும் சொல்லி என்ன அடைஞ்சவாளுக்கு மட்டும் மறுபிறவி இல்லை மற்ற எல்லோருக்கும் மறுபிறவி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் இருக்கே இது அசாஸ்வதம் ஒரு மாதிரி இல்லை அப்பப்போ மாறிண்டே இருக்கு அதோட இல்ல துக்கங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கு. ஆகையால் இந்த துக்கங்களுக்கு இருப்பிடமான இந்த உலகத்துல மறுபிறவி உங்களுக்கு கிடையாது என்ன அடைஞ்சார். அதை தவிர மீதி எப்படி இருந்தாலும் துக்கம் இருக்கத்தான் இருக்கும், புனர்ஜென்மா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும் பொழுது எந்த லோகத்துக்கு போனாலும் புனர்ஜென்மா உண்டு. அப்ரம்ம புவனால் லோகா, பிரம்ம புவனத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே புனராவர்த்தின் அர்ஜுனா, திரும்பி வர வேண்டியதான் அப்பா. மாமுபேத்ய புனர்ஜென்ம கௌந்தேயா, மத்தாயுஜம் பிராபியத்தி தஸ்ய, பிரம்மபூதமா இருக்கிற என் ஒருவனுக்கு தவிர எல்லோருக்கும் புனர்ஜன்ம நவித்யதே, அவளுக்கு தான் புனர்ஜன்மா இல்லை அப்படின்னார். நீங்க உங்களை அடைஞ்சா மட்டும் புனர்ஜன்மா இல்லைங்கிற, பிரம்மலோகத்துக்கு போனாலும் புனர்ஜன்மா இருக்குங்கிறத எப்படி அந்த ஒரு கேள்வி சொல்லணும். பரமாத்மாவை அடைஞ்சவனுக்கு என்ன ஆச்சு? அஜ்ஞானம் போயிடுது. ஞானத்தினால அஜ்ஞானம் போச்சு, அஜ்ஞானம் போனதுனால அவனுக்கு அடுத்த பிறவைக்கு காரணமா இருக்கக்கூடியதான உபாதான காரணமானது எல்லாம் போயிடுது, அதனால பிறக்கல. பிரம்மாதி லோகங்களுக்கு போனதுனால அஜ்ஞானம் போகல. பிரம்மாதி லோகம் போனதுக்கு புண்ணியத்தினால பிரம்மலோகத்துக்கு போனான். பிரம்மலோகத்துக்கு போன பிறகு யாருக்கு கிரமமுக்தி கல்பலகமான உபாதனாதிகள் பண்ணினாலோ அவா அங்கே பிரம்மதேவரால சொல்லப்படுகிறார், தனகாதிகள்னால சொல்லப்படுகிறார்கள். அங்கே இந்த வேதாந்த சிரவணம் பண்ணி அதனால அவர் க்ஷேமத்தை அடைகிறார். அதனால யார் பிரம்மலோகத்துக்கு போறாளோ, பிரம்மலோகத்துக்கு போகக்கூடியதான சில பேருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. எது கிரமமுக்தி பலகமான உபதேசங்கள்லாம் அங்கே கிடைக்கும். அங்கிருந்து அவர் க்ஷேமத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறார். சில பேர் பிரம்மலோகத்துக்கு போறவாள்னா மற்றவர்கள்னா திரும்பி வர, மற்றவர்கள உண்மை மட்டும் சொல்லி பிரம்மலோகத்துக்கு போனவா, பஞ்சாக்கிர வித்யோபாசனம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போனவா, பதிவிரதாஸ்திரிகளா இருந்து பிரம்மலோகத்துக்கு போறா, கன்னியாதானம் பண்ணினவாள் பிரம்மலோகத்துக்கு போறா, இப்படிப்பட்டவாள்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் சில பல்லாயிரம் வருஷங்களை இருந்து மறுபடியும் இந்த லோகத்துக்கு திரும்பி வரா. அதனால ஏன் அவ திரும்பி வர, அவளுக்கு அஜ்ஞானம் போகல. அஜ்ஞானம் இருந்துட்டே இருக்கு. அஜ்ஞானம் இருந்தா அஜ்ஞான காரியம் கர்மாக்கள்லாம் இருக்கு, அதனால திரும்பி வர. ஆனா என்ன அடைஞ்சவா யாரு? ஞானத்தை அடைஞ்சவா. அவளுக்கு அஜ்ஞானம் போயிடுது. ஞானாக்னி சர்வ கர்மானாம் கர்மணாம் பஸ்மதா குரு அர்ஜுனா. ஆகையால் அவளுக்கு ஞானம் வந்தது, அஜ்ஞானம் போச்சு, அதனால பிரம்மட பிறவி இல்லை. அந்த ஞானம் எங்கே வந்தது? இங்கேயே வந்ததுன்னா பிரம்மலோகத்துக்கே போயிருக்க மாட்டான். இங்கே வராதனால பிரம்மலோகத்துக்கு போனான். அங்கே உபதேசம் கிடைச்சது, அங்கே பிரம்மலோகத்துல ஞானம் கிடைச்சதுனால அஜ்ஞானம் போச்சு, அஜ்ஞானம் போனதுனால மறுபிறவி இல்லை, ஆகையால் பிறக்கல. இதுதான் சமாதானம். மற்றவர்களுக்கு அஜ்ஞானம் போகாதவா பிரம்மலோகத்துக்கு போயிருக்காளே சார், அவ ஏன் சார் பிரம்மலோகத்துக்கு திரும்பி வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றார், கால பரிச்சேதம் இருக்கப்பா. எந்த லோகமும் நீங்க சொல்றோ அந்த லோகமும் ஒரு சமயத்துல அழிஞ்சுபடுறது. லோகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா லோகத்தில் இருக்கிற மனுஷியால் எப்படி இருப்பா? அந்த பிரம்மலோகத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு, இத்தனை நாள் தான் இருக்கும் அப்படின்னு. அத்தனை நாள் ஆனப்புறம் அந்த பிரம்மலோகமே அழியும் பொழுது அந்த பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவிகள்லாம் வேற இடத்துல போக வேண்டியதுதான், அதான் இன்னொரு இடத்துல பிறக்க வேண்டியது அப்படிங்கிறார். அதனால சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு, சஹஸ்ர யுக பர்யந்தம். நாம் யுகங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த யுகம் மாதிரியே ஆயிரம் யுகங்கள். இப்ப இந்த கலியுகத்துக்கு 400,000 வருஷம், அதே போலயே துவாபர யுகத்துக்கு 800,000 வருஷம், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான திரேதா யுகத்துக்கு 32,00,000 வருஷம், 64 வருஷங்கள், 1000 வருஷங்கள், 1,000,000 வருஷங்கள் கிருத யுகத்துக்கு. கிருத துவாபர திரேதா துவாபர கலியுகங்கள். இந்த ஒவ்வொரு யுகத்துக்கு நடுவில் அவ்வளவு கேப் வேற இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு யுகம், மகாயுகம்னு பேர். இது போல மகாயுகங்கள் 1000 சேர்ந்தா பிரம்மதேவருக்கு பகல், அதே போலயே ஒரு ராத்திரி அதே சமயம் அவருக்கு, இது போல அவருக்கு 100 வருஷம். இப்படி ஒரு பிரம்மதேவர், இப்ப நம்ம ஹிரண்யகர்பர்னு சொல்லிட்டு இருக்கோமே அவருக்கு, இதுக்குள்ள அவர் அந்த லோகத்துல சுகமா இருந்து தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 100 வருஷமா இருந்தே அவர் முக்தி அடைஞ்சிருவார். சம்பிராப்தே பிரதிதந்தரே பரத்யாந்திரதாத்மானஹா பிரவிஷந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பிரம்மதேவர் முக்தி அடைஞ்சதுமே அந்த லோகமும் அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த லோகத்தில் இருக்கிற மனுஷியால் எல்லோரும் அவளுடைய கதை என்ன, இன்னும் அஜானம் இருக்கிறதுனால அவள் திரும்பி வந்துடுவான். ஆனா யாரு முக்தி பெற்றாளோ, ஜீவன் முக்தாளோ, அங்க இருக்காளோ, அவள்லாம் அந்த லோகம் போகும் பொழுது அப்படியே விதேக முக்தி அடைய போறான். சோ மற்றவர்களுக்கெல்லாம் அந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு, அஜானம் இருக்கிறவாளுக்கு திரும்பி வர வேண்டியதுதான். ஏன், கால பரிச்சேதத்தோட கூடியது இதுதான். இரண்டிகர்பர் ஏன் மாறுறார், சில பேர் தீர்க்கமான உபாசனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உபாசனம் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா, அதனுடைய பலமானது ஒரு யுக பரியந்தம் இருக்கக்கூடியதான உபாசனம். அது பண்ணின பொழுது அதனுடைய பலமாக அந்த பலத்தை பிரம்மலோகத்துல ஒரு யுகம் அவா இருக்கணும். இந்த உபாசனை எல்லாம் பண்ணினா என்ன ஒரு ப்ராப்ளம்னு, இல்ல கர்மா பண்ணினாலோ உபாசனை பண்ணினாலோ சித்து சுத்தி வந்துடுறது. சித்து சுத்தி வந்த பிறகு ஏதாவது ஒரு சாதாரணமாக நீங்க கேட்டுட்டே இருந்தாலும் டக்குனு ஞானம் வந்துடுது. இப்ப ஞானம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, இவளுக்கு இந்த உபாசனை பலம் உண்டா, இருக்கா பிரம்மலோகத்துக்கு போயிருக்கல, அது ஒரு யுக பரியந்தமும் இருக்கணும், ஞானிகளாகவும் இருக்கா. ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மாவும் குறைக்காது, மீது எல்லா கர்மாவையும் போக்கடிக்கிறதே தவிர பிராரப்த கர்மாவும் போக்கடிக்காது. சோ இவ ஒரு ஜென்மா ஒரு யுகமும் இருக்கணும், ஞானியாகவே இருக்க, ஆகையால் தான் இவளுக்கு ஆதிகாரிக பதவி கொடுக்கப்பட்டது. சோ இந்திரன், யமன், அக்னி, சோமன் இப்படி எல்லாம் இருக்க பத்தியில அவள் கதை என்ன இதுதான். அப்போ அவ்வளவு தீர்க்கமான ஒரு உபாசனம் பண்ணி அவ்வளவு பண்ணி இருந்தால ஞானமும் வந்தாச்சு. ஞானம் வந்தாலும் இந்த பிராரப்த கர்மாவனால இது போகல, அதுக்காக ஒரு யுக பரியந்தம் இருக்கு. அவள ஆதிகாரிக புருஷாளா போட்டிருக்க, அதனால அவளுக்கும் அந்த ஜென்மம் முடிஞ்சதுமே என்ன ஆகும், அவ முக்தி அடையிறான். ஆகையால் இந்த பிரம்மதேவரும் அதே போல இருந்தவர் தான். இந்த 1000 வருஷம் நம்ம கணக்குல 1000 யுகம், அவருக்கு 100 வருஷம். அந்த 100 வருஷம் ஆனதுமே அவருடைய லைஃப் ஆயிடுது. சோ அவர் சரீரம் கீழ் விழுந்துடும், அவர் பாட்டுக்கு அவர் முக்தி அடைவர். அவர் முக்தி அடையும் பொழுது அந்த லோகத்தில் இருக்கிற ஜீவன் முக்தாள்லாம் சேர்ந்து அவரோட முக்தி அடைகிறார். அந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான வெறும் புண்ணியம் பண்ணின மனுஷியாள்லாம் அடுத்த பிறவி வரார். இதுதான் விவகாரம். இது எல்லாருக்கும் தான் இருக்கு. இந்திரன், யமன், சோமன், அக்னி, பர்ஜன்யன், வாயு, இவாளுக்கெல்லாம் இதே ரூல் தான் அப்ளை ஆகுது. அதே மாதிரியே இந்த கல்பத்தில் அனுமார் இருக்க, இவர் அடுத்த கல்பத்தில் பிரஜாபதி ஆவார். பிரஜாபதி ஆவார்னா அது வரைக்கும் இவர் காத்துட்டு இருக்கணும், இங்கே சிறுஜீவியா இருக்கணும். அடுத்த கல்பத்துல அவர் இரண்டியர்பர், அவர் ஒரு 1000 யுகங்கள் வரைக்கும் பிரஜாபதியா இருப்பார். அதுக்குள்ள வேற யாராவது இது போல பெரிய உபாசனம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க விடாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அவ்வளவு பலம் வரும். அதனால பிரம்மதேவர் அத்தனை நாள் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவர் முக்தியை பெறுகிறார். அவர் முக்தியை பெறும்பொழுது இவாள்லாம் வந்துட்டு இருக்கா. இங்க ஜீவன் முக்தாலும் ஒரு 40 வயசுலயே ஞானம் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் 100 வயசு வரைக்கும் இருக்காளோ இல்லையோ, எது வரைக்கும் அவளுடைய சரீரம் இருக்கோ இல்லையோ, அதே தான் அங்கேயும் யோக பிரஷ்டன்னு சொன்னா, இங்கே கர்மாக்களை தொடங்கி கர்மாக்கள் வேண்டான்னு விட்டு யோகத்தை ஆரம்பிச்சு அந்த யோகமும் சரியான பலத்தை கொடுக்கறதுக்கு முன்னால பிராணம் விட்டவன். இவாளுக்கு கர்மா இல்லாததுனால இவ பிரம்மலோகமோ சொர்க்கலோகமோ போக மாட்டான், ஏன்னா கர்மாவை விட்டதுனால. யோகம் முழுமையாக அனுஷ்டானம் பண்ணி அதனுடைய பலம் வராதனால் இவாளுக்கு பிரம்மலோகமும் இல்லை. அல்லது பிரம்மலோகம் இருந்தாலும் பிரம்மலோகத்துல இன்னும் ஞானம் வரல. ஞானம் வந்திருந்தா ஞானத்தினால உள்ள பலத்தினால ஜீவன் முக்தி எங்கே அடைஞ்சிருப்பான், அவளுக்கு ஞானம் வரல, அதனால அவ அங்கே போற. இங்கேயே வேதாந்த சிரவணம் பண்ணியிருந்து அதுக்கு வேண்டியதான உபாசனம் பண்ணியிருந்தாலேயானால், கிரமமுக்தி பலகமான உபாசனம் பண்ணியிருந்தாலேயானால் அவ பிரம்மலோகத்துக்கு போய் அப்படியே போயிருப்பான். கிரமபக்தி பழக்கம் இல்லாதான மற்ற உபாசனங்கள் பண்ணியிருந்தாரே ஆனால் பிரம்மலோகத்தில் இறங்கியவர் சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தம் தேஹோ ரத்ர விதோ ஜனாஹ சஹஸ்ரயுக பர்யந்தம் ஆயிரம் யுகங்கள் வரைக்கும் அஹஹா பஹல் யத் பிரம்மணோ விதுஹு எது பிரம்மத்திற்கு என்று அறியப்பட்டதோ ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் மகாயுக சஹசிரங்கள் ராத்திரி அவருக்கு தே இப்படி இதை அவர்கள் அறிவார்கள் யாரு அகோராத்திர விதோ ஜனாஹா இந்த காலத்தினுடைய கணனத்தை பண்ணுகிறவர்கள் பஞ்சாங்கம் போடுறவாள் அர்த்தம் அகோராத்திர விதோ ஜனா கால கணனத்தை பண்றவா இந்த பஞ்சாங்கம் போடுற பத்தில அவளுக்கு இந்த ஆகாசத்துல என்னென்ன இருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு இவைகள்லாம் பார்த்துட்டு கணக்கிட்டு நமக்கு சாதாரணமாக இந்த திதி வார நட்சத்திர யோக கரண இவைகள்லாம் உங்களுக்கு வரணும்னு கணக்கிட்டு சொல்றவன் அதான் இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்னு சொல்லப்படுது அஸ்ட்ரானமர்ஸ்னு சொல்லணும் அஸ்ட்ராலஜின்னு அவன் வந்து அதனுடைய பலத்தை சொல்றவன் வெறுமனை கணக்கு மட்டும் போடுறவன் இந்த பஞ்சாங்கம் போட்டு பண்ணிட்டு இருக்க இந்த பஞ்சாங்கம் போடுறது ரைட்டுன்னு சில பேர் சொல்றா அது பண்ணப்படாதுன்னு சில பேர் சொல்றா தர்மசாஸ்திரத்துல பஞ்சாங்கத்தை கணிக்கப்படாதுங்கிறா சில பேர் கிரகங்களை பத்தி வெய்யப்படாதுங்கிறா இருக்கட்டும் தர்மசாஸ்திரம் எப்படி இருக்கணும் பஞ்சாங்கம் போடுறா சில பேர் இருக்கா அவ சொல்லிட்டு இருக்கா அவ்வளவு பிரம்மலோக சகிதாஹா லோகாஹா கஸ்மாத் புனராவர்த்தினஹா பிரம்மலோகத்தோட ஆரம்பித்த லோகங்கள்லாம் திரும்பி வருதுன்னு சொல்றாட எதற்காக திரும்பி வரா காலபரி சின்னத்வா அப்ப பிரம்மலோகத்துக்கும் ஒரு கால வரம்பு உண்டு அது வரம்பு இருக்க அந்த காலமாச்சுன்னா இறங்கி வர வேண்டியதுதான் கதம் ஏன் பிரம்மலோகத்துக்கு கூட காலம் கட்டுப்பாடு உண்டுங்கிற எப்படி அதான் சொல்ற சஹசிரேதி சஹசிர யுக பர்யந்தம் சஹசிராணி யுகாணி பர்யந்தம் சஹசிராணி யுகா இங்க யுகம்னு சொன்னா கலியுகமா துவாபர யுகமா திரேதா யுகமா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது நாலு யுகங்கள் சேர்ந்து மகாயுகம் இந்த மகாயுகத்துக்கு தான் யுகம்னு சொல்லிட்டு இருக்கோம் அது போல ஆயிரம் இப்ப இருக்கக்கூடியதான ஒரு பிரஜாபதி இருக்காரே இவருக்கு ஆயிரம் யுகம் சொன்னேனோ இல்லையா இந்த ஆயிரம் யுகத்தை பதினாலா பிரிச்சார் அவர் டிவைட் பண்ணார் பதினஞ்சாகவோ இருபத்தஞ்சாகவோ பிரிக்கப்படாது ரவுண்டா வருமேனு கேட்டா அது அவரை கேட்கணும் பதினாலு வச்சு எழுபத்தி ரெண்டு சில்லற சொச்சம் வருது அப்படி ஒவ்வொரு மனுவுக்கும் அப்படி பிரித்து கொடுத்துருக்கான் அந்த மனுக்கள்ல இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான அஜய பிரம்மண திதீயபரா தேஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே இப்ப இருக்கக்கூடியதான மனுவுக்கு வைவஸ்வத மனுன்னு பேர் இந்த வைவஸ்வத மனுவில் இருபத்தி எட்டாவது ரவுண்டு ஒவ்வொருத்தருக்கும் எழுபத்தி ரெண்டு ரவுண்டு வரணுமோ இல்லையோ ஆயிரத்தை பதினால டிவைட் பண்ணினா எழுபத்தி ரெண்டு சொச்சம் வரும் ஸோ இப்ப எழுபத்தி ரெண்டு ரவுண்ட்ல இருபத்தி எட்டாவது ரவுண்ட்ல தான் நீங்க இருக்கு அதுல கலியுகத்துல இருக்கும் அஷ்டா விம்சதி தமே கலியுகே பிரதம பாதே ஜம்போ த்வீபே பாரத வர்த்தே பாரத கண்டே பிரதம பாதே அதுலயும் கலியுகத்திலயும் ஒன் போர்த் ஃபர்ஸ்ட் ஒன் போர்த்ல தான் நீங்க இருக்க என்னமோ சொல்லலாம் பிப்ரவரிலேயே மகாப்பிரளயம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் பத்தலா காலஜானம் இல்லாம சொல்ற வாழலாம் இப்ப இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன கலியுகம்லாம் அவ்வளவு சீக்கிரமா வராது நிச்சயமா உங்களுக்கு மோட்சம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடியதான கணக்கில் கலிகாப்தியில இருந்து ஆரம்பிச்சவில்லையினால் பிரதம பாதம் தான் நடக்கிறது இப்படி வைவஸ்வத மன்வந்தரம் இது போல இந்த வைவஸ்வத மனுக்கே எழுபத்தி ரெண்டு ரவுண்ட் ஆகணும் அதற்கு பிறகு சாவரணிக்க மனு ஒருவர் இப்படி சாவரணி சூரியதனையோ யோ மனு கத்திய தேட்டமாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது எட்டாவது மனு ஸோ நீங்க ஏழாவது மனு தான் நீங்க இருக்க இது போல எட்டாவது அது போல பதினாலு மனு ஆகணும் இந்த பதினாலு மனுவுக்கும் பிறந்த நாள்லாம் இருக்கு அந்த பிறந்த நாளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் இந்த 96 டேஸ் தர்ப்பணம் பண்ற பார்த்தீங்களா அதுல இருந்து மன்வாதி அப்படிப்பா மன்வாதின்னா மனு ஆதியா வந்த நிலை அப்படின்னு மன்வாதிகள் சுவயம்பவனு ஸ்வாரவச்சுட்டமனு வைவத்துவனோ தாமதமனோ அப்படின்னு இந்த மன்வாதிகள்லாம் வச்சுட்டு அந்த மனு பிறந்த நாள் ஆரம்பிக்கிற நாள் இப்படின்னு கால கணனம் இருக்கு ஏஞ்சல் வந்தீங்கன்னா இந்த ஆயிரம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தை பதினாலா பிரித்து பதினாலு மனுக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எழுபத்தி ரெண்டு ஆவர்த்தங்கள் சொல்லி அந்த எழுபத்தி ரெண்டு யுகங்கள்ல ஏழாவது ஆவர்த்தத்தில் ஏழாவது மனுவுக்கு சேர்ந்த வைவசத்த மனுவனுடைய பீரியட்ல அவருடைய ஒரு ராஜ்ய பரிபாலனத்தில் 72 ரவுண்டு வரக்க 28வது ரவுண்டில் தான் நம்ம இருக்கோம். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுதான் அங்கே விவகாரம் நடக்குது. இப்போ பார்ப்போம், ஒவ்வொரு இதுக்கும் பிரளயமே, கலியுகமானதுமே பிரளயம், மறுபடியும் இந்த பிரளயம் வரும், இந்த பிரளயம் அவாந்தர பிரளயம், அவாந்தர பிரளயம். அங்கே மூணு லோகம் தான் நசிக்கும், பிரம்ம லோகம் நசிக்காது, மகாபிரளயத்தில் தான் நசிக்கும். யுகாதி பரியந்தம் பரியவசானம் எஸ்ய அன்னஹா, எந்த பகலுக்குண்டோ ததஹா, அந்த பகல் சஹஸ்ர யுக பரியந்தம், ஆயிரம் யுகங்கள் வரைக்கும் பிரம்மணஹா பிரஜாபதேஹே வீராஜஹா விதுஹு, அதுதான் விராட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவருக்கு. இவர் இது பகல் சாஸ்திரிமபி, அதே போலயே யுக சஹசிராந்தாம் அகப்பரிமாணமேவா, பகல் எப்படியோ ராத்திரியும் அப்படிதான், காலமே 6 சாயங்காலம் 6 வரைக்கும் பகல், திரும்ப சாயங்காலம் 6 அடுத்த நாள் காலமே 6 வரைக்கும் ராத்திரி அப்படி. கே விதுஹோ, யார் இதை அறிந்து கொண்டிருக்கார்கள், இத்தியாக தே அகோராத்திர விதா, பகல் இரவை கணனம் பண்றவா, கால சங்கியா விதா ஜனாஹா இத்தியர்த்தா, காலத்தை கணக்கிடும் ஜனங்கள். இப்படி சில பேர் இருக்கா, அவ நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கா, எப்ப பகல் எப்ப இது எப்ப ராத்திரி, இந்த காலமானது நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுக்கு தகுந்த போல கர்மாக்களை பண்ணணும். வேதோக்தமான கர்மாக்களுக்கு சமயம் உண்டு, சூரியோதயத்துக்கு முன்னால பிராத சந்தியா வந்தனம் முடிச்சு பண்ணும், சூரியன் இருக்கும் பொழுதே சாயம் சந்தியை முடிக்கணும், ஒரு 11:30 அவர் பாதிக்கு அதை தாண்டத்துக்கு முன்னால மாத்தியானிக இருந்தே பண்ணணும், தாண்டின பிறகு சார்த்தம் பண்ணணும், கரெக்டா 12 அந்த பிராந்தது 12:01 ஆரம்பிக்கணும் சார்த்தம். இப்படி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்க விவகாரம் முழுக்க. அதே போல யஜ்யாகங்கள்லாம் பிராத காலத்தான் பண்ணணும், சூரியன் அஸ்தமிச்ச பிறகு யாகங்கள்லாம் பண்ணப்படாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசந்தே வதந்தே, வசந்த ரிதுவில தான் ஆரம்பிக்கணும், சரதி வைத்தியா, வைத்தியம் சரத்காலத்துல தான் பண்ணணும். அதே போல கிரீஷ்மே ராஜன்யா, கிரீஷ்ம காலம் வந்தது, கிரீஷ்ம ரிது வந்தா ராஜாவா இருக்கிறவன் யாகம் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலம் பண்ணுமோ இல்லையோ, அந்த காலத்தை கணக்கிடுமோ இல்லையோ, அப்படி கணக்கிடுறவ சில பேர் இருக்கா, அவ சொல்லிட்டு இருக்கா. ஆகையால் ஒவ்வொருத்தருக்கும் காலமா அடுத்த மறுபடியும் அடுத்த ஜென்மால வருது, இன்பிட்வீன் பிரளய காலம், அங்கே காலம் இங்கே இருக்கு பிரளயம்னு. அப்ப யாரும் காலம் எதுக்காக, கர்மாவுக்காக. கர்மா எப்ப வரும், ஜனங்கள் பிறந்த பிறகு, சிருஷ்டியான பிறகுதான் காலமானது ஆரம்பிக்கும். பிரம்மலோகம் போறப்ப நிச்சயம் பிரம்மலோகம் வேண்டாம், இந்த கலியுகம் போய் அடுத்ததாக மறுபடியும் கிருதயுகம் வரும் பொழுதே சூரியன் சந்திரன் போயிடுற மூலகம் போறது. ஒவ்வொருத்தரும் சூரிய சந்தமசோ தாத்தா யதா பூர்வம் அகல்பயது, தாத்தா இந்த பிரம்மதேவர் யதா பூர்வம் போன கல்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி மறுபடியும் கல்பிக்கிறார். ஸோ ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மூலகமும் போனதுமே மூலகத்தையும் மறுபடியும் கல்பிக்கிறார் அவர். இது இப்படி ஒவ்வொருத்தரும் சூரியன் சந்திரன் மாறிண்டே இருப்பார், என்ன சூரியனா இருக்கிறதுக்கு உபாசனம் பண்ணியிருக்கானே சிறுவர், சந்திரனா இருக்கிறதுக்கு உபாசனம் பண்ணிட்டு இருக்காளே, இவாளுக்கெல்லாம் மலம் கொடுக்க வேண்டாமா, ஆகியால் சிறுவடும். ஆனால் இவ எல்லாருமே அப்பப்ப போயாச்சு, கடைசியில் இருக்கிற பிரம்மதேவர் ஒருவர் தான் 1000 யுகங்கள்ல அது மாதிரி 100 இருக்கிறவன். ஆனால் அப்பப்ப இவ கல்பிச்சேன்னு இருப்பார், பிரளய காலத்துல அவருக்கு தெரியும் இவள் ஆனதுமே அடுத்ததாக மறுபடியும் சிருஷ்டிக்கணும், அந்த சிருஷ்டியானது சோகாமயதா அப்படிங்கிற ஸ்ருத்தினால அவர் ஞாபகம் வரணும் பண்ணுவார். காலசங்கியாவிதோ ஜனாஹா இத்யர்த்தா, யதா ஏவம் கல கால பரிச்சின்னாஹா, எக்காரணத்தினால எல்லா லோகங்களும் கால பரிச்சின்னதுமா இருக்கோ, தே அவைகள் அதா ஆகையால் புனராவர்த்தினோ லோகா, எல்லா லோகங்களும் திரும்பி வர வேண்டியதுதான். சஹஸ்ர யுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹஸ்ராந்தாம் தே அஹோராத்திர விதோ ஜனாஹா.